நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஜனவரி மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித்த ராஜபக்ஷ கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அஇஅதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் பதவி விலகிய சட்டமன்ற உறுப்பினர் பழ கருப்பையாவின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ள செய்தியும் அவரது கருத்தும்.
இது போன்ற செயல்களை எல்லாம் செய்தால் அம்மாவின் கவனத்தை ஈர்க்கலாம் என்று அஇஅதிமுக கட்சிக்காரன் செய்கிற போது, இது கண்டனத்திற்குரியது, தண்டனைக்குரியது என்பதை அமைச்சு காட்டினால், அரசு காட்டினால் பிறகு இது போன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள்.
இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கு பகுதியில் மது அருந்துவது அதிகரித்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான புனர்வாழ்வு நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளவை. முன்னாள் பெண் போராளி ஒருவரை மையமாக வைத்து சிறையில் இருக்கும் தமிழ் அரசியல் கைதி எழுதியுள்ள யாழ் இசை எனும் புதினம் இலக்கிய வட்டாரங்களில் பெற்றுள்ள
முன்னாள் போராளிகள், குறிப்பாக பெண்கள், அதே கௌரவத்துடன் நடத்தப்படுகின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் போராட்ட காலத்திலே அந்த பெண்களுக்கு, குறிப்பாக போராளிகளுக்கு இருந்த அந்த கௌரவம்
ஆகியவையும் அனைவருக்கும் நேர் நேரமும் கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குபவர்கள் பூபாலரத்னம் சீவகன் மற்றும் சங்கீதராஜன் ஆகியோர்.
சிரியாவில் முற்றுகையிடப்பட்டிருக்கின்ற மதாயா நகருக்கு உதவித்தொடரணி நுழைய 2 வாரங்களுக்கு முன்பு அனுமதி வழங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 16க்கும் அதிகமானோர் அங்கு பட்டினியால் இருந்திருப்பதாக மருத்துவ தொண்டு நிறுவனமான MSF அமைப்பு கூறியிருக்கின்றது. அந்த நகரில் போசாக்கின்மையால் மேலும் பலர் உயிரிழக்கும் அபாயத்தில் இருப்பதாகவும் MSF நிறுவனம் தெரிவித்திருக்கின்றது. உணவும் மருத்துவ உதவியும் இல்லாமல் 20,000 பேர் அந்த நகரில் சிக்கியிருப்பதாக அந்த அமைப்பின் செயற்திட்ட இயக்குநர் தெரிவித்திருக்கின்றார். அரசாங்க படையினர் கடந்த பல மாதங்களாக அந்த நகரை முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். ஜெனிவாவில் நேற்று தொடங்கிய ஐநா அனுசருடனான பேச்சுக்களில் முக்கிய விவாதப் பொருளாக இந்த முற்றுகையிடப்பட்ட நகரம் இருந்து வருகின்றது.
ஏஜியன் கடலை கடந்து கிரேக்கத்துக்கு வர முயற்சித்த குடியேறிகளில் பல குழந்தைகள் அடங்கலாக குறைந்தது 39 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக துருக்கி ஊடகங்கள் கூறுகின்றன. சுமார் 60 பேர் மீட்கப்பட்டனர். வடக்கு ஐரோப்பாவுக்கான தமது பயணத்தில் அண்மைய வாரங்களில் பல்லாயிரக்கணக்கான குடியேறிகள் வந்து சேர்ந்த லெஸ்போஸ் தீவுக்கு அவர்கள் வர முயற்சித்ததாக கடலோர காவற்படையினர் தெரிவித்துள்ளனர். படகில் வந்தவர்கள் அலறிய சத்தத்தை கேட்டு உள்ளூர் மக்கள் திடுக்கிட்டு விடுத்து எழுந்துள்ளனர்.
ஸ்வீடன் நாட்டு தலைநகர் ஸ்டாக்ஹோமில் டசின் கணக்கான முகமூடி அணிந்த நபர்கள் குடியேறிகள் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். கருப்பு முகமூடியும் கைப்பட்டியும் அணிந்த சுமார் 100 பேரை கொண்ட கும்பல் ஒன்று வெள்ளியன்று மாலை நகரின் பெரிய ரயில் நிலையத்தின் ஊடாக அணிவகுத்து சென்று அங்கிருந்த வெளிநாட்டவர்களை தாக்கியதாக கூறப்படுகின்றது. அருகில் குடியேறிகள் சந்தித்துக் கொள்ளுகின்ற பெரும்பாலான சதுக்கத்தையும் அவர்கள் இலக்கு வைத்திருக்கின்றார்கள். தமது உள்ளூர் சனத்தையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது பெரிய அளவில் குடியேறிகளை கொண்ட ஐரோப்பிய நாடுகளில் ஸ்வீடன் ஒன்று. ஆனால் இந்த வருடம் முற்பகுதியில் புகைப்பட அடையாள அட்டை சோதனைகளை அரசாங்கம் அறிமுகம் செய்தது முதல் புதிதாக வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை அங்கு குறைந்திருக்கின்றது.
இந்தியாவில் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு கூட்டு பாலியல் வல்லுறவு வழக்கில் ஒரு நீதிமன்றம் 3 பேருக்கு மரண தண்டனை விதித்ததுடன் மேலும் 3 ஆயுட்சிறை தண்டனை வழங்கியுள்ளது. மேற்கு வங்கத்தில் 2.5 வருடங்களுக்கு முன்னதாக ஒரு கல்லூரி மாணவி வகுப்பிலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது கடத்தப்பட்டார். அவரது சடலம் பின்னர் அவரது சகோதரரால் ஒரு கால்வாய்க்கு அருகே கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்து மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரும் போராட்டங்களை தூண்டியது. அந்த போராட்டக்காரர்களை மாநில முதல்வரான மம்தா பானர்ஜி கம்யூனிஸ்டுகள் என்று கூறியதை அடுத்து மக்கள் கோபம் மேலும் அதிகரித்திருந்தது.
வட இந்தியாவில் 3 இந்துக்களை கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றியதாக குற்றம் சாட்டி ஒரு நபரை இந்து செயற்பாட்டாளர்கள் குழு ஒன்று பகிரங்கமாக தலையை மலித்து ஊர்வலமாக கொண்டு சென்றதாக அங்கிருந்து வருகின்ற செய்திகள் கூறுகின்றன. உத்தரப்பிரதேசத்தில் ஓரையில் தெருக்களில் கைகள் கட்டப்பட்ட ஒரு நபர் பாதி தலைமலிக்கப்பட்ட நிலையில் அழைத்து வரப்பட்டதை ஒரு வீடியோ காண்பித்தது. பசுக்கள் புனிதமானவையாக இந்துக்கள் கருதும் நிலையில் அந்த நபர் மதம் மாறியவர்களை பலவந்தமாக மாட்டு இறைச்சியை உண்ண வற்புறுத்தியதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். வலதுசாரி இந்து குழுக்களால் ஆட்கள் மீது பகிரங்கமாக தாக்குதல் நடத்தப்பட்டு வரும் சம்பவங்களில் இது இப்பொழுது நடந்திருக்கின்றது.
மகளிர் டென்னிஸில் உலக அளவில் முதலிடத்தில் இருக்கும் செரீனா வில்லியம்ஸ் ஆஸ்திரேலியாவின் ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதியாட்டத்தில் அதிர்ச்சி தோல்வி அடைந்துள்ளார். அவரை ஜெர்மனியின் ஆஞ்சலிக் கர்பர் 6-4, 3-6, 6-4 என 3 செட் கணக்கில் தோற்கடித்து தனது முதலாவது கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றுள்ளார். டென்னிஸ் தரவரிசையில் 7 இடத்தில் உள்ள கர்வர் மெல்பர்ன் பார்க்கில் நடந்த பரபரப்பான இறுதியாட்டத்தில் வெற்றி பெற்றபோது அவர் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தினார். இதுவரை 26 கிராண்ட்ஸ்லாம் இறுதிப் போட்டிகளில் விளையாடியுள்ள 34 வயதான செரீனா வில்லியம்ஸ் இதுவரை 5 முறை மட்டுமே தோல்வியடைந்துள்ளார்.
இன்றைய செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித்த ராஜபக்ஷ இன்று காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களுடன் கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார்.
நிதி மோசடிகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட போலீஸ் குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித்த ராஜபக்ஷ உட்பட 4 நபர்களை விளக்க மறியலில் வைக்குமாறு கடுவலை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி சந்தேக நபர்களை 14 நாட்களுக்கு விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஊடக பேச்சாளர் ரோஹான் வெலிவிட்ட மற்றும் CSN ஊடக நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று பணிப்பாளர் நிஷாந்த ரணதுங்க ஆகியோரும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கடந்த ராஜபக்ஷ ஆட்சிக்காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட CSN தொலைக்காட்சி நிறுவனத்தின் நடவடிக்கைகளுக்கு அரச சொத்துக்களை பயன்படுத்தியமை மற்றும் நிதி முறைகேடுகள் சம்பந்தமாக இவர்களை கைது செய்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர தெரிவித்தார். கடற்படை அதிகாரியான யோஷித்த ராஜபக்ஷ இன்று காலை விசாரணைகளுக்காக கொழும்பு கடற்படை தலைமையகத்துக்கு அழைக்கப்பட்டார். அங்கு யோஷித்த ராஜபக்ஷவை நிதி மோசடிகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட போலீஸ் குழுவினர் விசாரித்து வாக்குமூலங்களை பெற்றுக் கொண்டனர். அதன் பின்னர் போலீசார் அவரை கைது செய்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது கடுவலை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்ஷ, முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ உட்பட பெரும் எண்ணிக்கையானோர் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருந்தனர். இதேவேளை ராஜபக்ஷ குடும்பத்தினரை கைது செய்வதன் மூலம் அவர்களின் பயணத்தை தடுக்க முடியாதென்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று பகல் மாத்தலை பகுதியில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். யோஷித்த ராஜபக்ஷ இன்று கைது செய்யப்படுவார் என்ற செய்தி வெளிவந்துள்ளது. இது குறித்து ராஜபக்ஷ குடும்பத்தினர் பீதியடைய மாட்டார்கள் என்று தெரிவித்தார் மஹிந்த ராஜபக்ஷ. நாம் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தோம். யுத்தம் முடிவுக்கு வராவிட்டால் நிதி மோசடிகளை ஆராயும் விசேட போலீஸ் குழுக்களோ ஜனாதிபதி ஆணைக்குழுக்களோ இருந்திருக்க முடியாதென்று தெரிவித்த மஹிந்த ராஜபக்ஷ, இவ்வாறான செயல்களின் மூலம் ராஜபக்ஷ குடும்பத்தினரின் பயணத்தை தடுக்க முடியாதென்றும் மேலும் தெரிவித்தார்.
கொழும்பிலிருந்து பிபிசியின் KS உதயகுமார். இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளில் மது அருந்துபவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக உள்ளது என்பது தொடர்ச்சியாக கூறப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் மதுவுக்கு அடிமையானவர்களுக்கான புனர்வாழ்வு மையம் ஒன்று கிழக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு அரசாங்கத்தினால் புனர்வாழ்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. போருக்கு பின்னர் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகமான மதுபான கடைகள் திறக்கப்பட்டுள்ளது. மது பாவனையும் அதிகரித்துள்ளதாக பல்வேறு ஆய்வுகள் மூலமும் கண்டறியப்பட்டுள்ளது. மது பாவனைக்கு உட்பட்டவர்களுக்கான முதலாவது புனர்வாழ்வு மையம் மட்டக்களப்பு மாவடி வேம்பு என்னுமிடத்தில் அரசாங்கத்தினால் திறக்கப்பட்டுள்ளது. 10 பேர் தங்கியிருந்து புனர்வாழ்வு பெறுவதற்கான வசதிகள் செய்யப்பட்டுள்ளது என்கின்றார் இதற்கு பொறுப்பான அரச உளநல மருத்துவரான டாக்டர் ஜூடி ரமேஷ் ஜெயக்குமார்.
போருக்கு பின்னான காலப்பகுதியில் மதுபாவனையால் பாதிக்கப்பட்டவர்களும் மிக அதிகமாக அதிகரித்து வருவதை நாங்கள் அவதானிக்கின்றோம். குறிப்பாக குடும்ப வன்முறை, பாடசாலை இடைவெளிகள், தற்கொலை, தற்கொலை முயற்சி போன்ற பல்வேறு பிரச்சனைகளோடு வருகின்றவர்களோடு நாங்கள் கலந்துரையாடுவதன் மூலமாக அவதானிக்கக்கூடிய விடயமாக குடும்ப தலைவர் கூடுதலாக மதுபாவனைக்கு உட்பட்ட பின்னர் இப்படியான பிரச்சனைகள் இனம் காணப்படுகின்றன. அந்த வகையில் இந்த பிரச்சனைகள் கையாள்வதற்கு குடிநோயாளிகளை அதிலிருந்து விடுவிக்க வேண்டும். ஆகவே அவர்களுக்கு புனர்வாழ்வு தேவைப்படுகின்றது. அது ஒரு சாதாரண நடத்தை அல்ல. அந்த நடத்தையிலிருந்து விடுபடுவது என்பது ஒரு மிக நீண்ட ஒரு உதவியினூடாக செய்ய வேண்டியது. ஆகவே அவ்வாறானவர்களை நாங்கள் இனங்கண்டு இவர்களுக்கு நாங்கள் இந்த மையத்தில் 4 கிழமை இந்த சிகிச்சைகளை நாங்கள் கொடுக்கின்றோம்
என்றார் டாக்டர் ஜூடி ரமேஷ் ஜெயக்குமார். ஆரம்பத்தில் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு பின்னர் நடத்தை மாற்றம், நாளாந்த செயல்பாடு மற்றும் குடும்பங்களுடன் மீள இணைத்தல் என ஒரு மாத காலம் புனர்வாழ்வு வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார்.
தீவிர குடிநோயாளிகள், அந்த குடிநோயாளி விட்ரோவல் என்றால் ஒதுங்கல் அறிகுறிகள் இருக்கும் இடத்து அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை தேவைப்படும். அந்த மருத்துவ சிகிச்சையை நாங்கள் 7 to 10 days அவர்களுக்கு மருந்துகள், செலாயின் ஊசி மருந்துகள், மற்ற சத்து மருந்துகள், அமைதிப்படுத்துகின்ற மருந்துகளை கொடுத்து, அதே நேரம் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தி அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து அதற்குரிய மருந்துகளையும் கொடுத்து முதல் 6 months கட்டுப்பாட்டுக்குள் கொண்ட பிறகுதான் அவர்களது நடத்தை மாற்றம். நடத்தை மாற்றம் வரத்தால் 3 kilometers வரை நாங்கள் செய்கின்றோம். ஏனென்றால் அந்த பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவர்கள் குடும்பத்தோடு பிரச்சனைக்கு உட்பட்டிருப்பார்கள். அவர்களுக்கு நல்ல நண்பர்கள், நல்ல பொழுதுபோக்கு, ஆன்மீக சமூக ஈடுபாடு எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அவர்களை அந்த நிலைக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான வழிகாட்டல்கள், ஆலோசனைகள், குடும்ப இயலமர்கள் மற்றவர்களுடன் சேர்ந்து நடக்கிற முறைகள் போன்ற யாவும் எமது புனர்வாழ் மையத்தில் வைத்து கொடுக்கப்படுகிறது. நாளாந்த செயற்பாடுகளை நல்ல விதமாக கொண்டு வருவதற்கு விடியலிருந்து பின்னரம் வரைக்கும் அவர்களுக்கான அந்த இது அந்த 3 kilometers இருக்கும். இப்போ இது ஒரு நடத்தை மாற்று சிகிச்சை, ஒரு பிஹேவியரல் தெரப்பி. 3rd kilometer கூடுதலாக குடும்ப உறுப்பினர்களை நாங்கள் கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை குடும்பமாக ஒரு 2-3 days அவர்கள் அங்கே இருக்கின்ற ஒரு தனி அறையில் குடும்பமாக இருப்பார்கள். அவர்கள் அங்கே சமைத்து சாப்பிடுவது கூட வசதிகள் இருக்கிறது. ஆகவே இது குடும்பத்தோடு மீளிணைகின்ற கணவன் மனைவி கிடையில முரண்பாடு இருக்கும், பிள்ளைகளோட முரண்பாடு இருக்கும், அந்த முரண்பாடுகளை அவர்கள் கலைந்து மீண்டும் குடும்பத்தோடு சேருகின்ற உதவிகளை செய்து 4th kilometer நாங்கள் அவர்களை வீடுக்கு மீண்டும் அனுப்பி வீட்டுக்கும் போன பிறகு இவர்கள் மீண்டும் முழுவதுமாக குடும்பத்துக்கு சேர்ந்த பிறகு எங்களது சமூகத்துக்கு விட்ட பிறகு குடும்பத்துக்கு விட்ட பிறகு அவதானிப்போம். இந்த முறை மூலமாக அவர்கள் அப்டினன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு குடிக்காமல் இருந்தால் அந்த மாற்றத்தை நிரந்தரமாக்குறதுக்கான ஆலோசனைகளும் வழிநாட்டுகளும் நாங்கள் தொடர்ச்சியாக செய்வோம். இடையில திருப்பி யாரும் குடிக்க பழகினால் நாங்கள் மீண்டும் அவர்களுக்கு எழுத்து உதவி செய்வோம். இங்கே ஒருவரை நாங்கள் தண்டிக்கவோ கண்டிக்கவோ இல்லை. ஏனென்றால் இந்த பழக்கம் உடனடியாக விடுபட்டு அவர்கள் மீண்டும் வாழ்வதற்கு பல தடைகள் சவால்கள் இருக்கும்
என்றும் குறிப்பிட்டார் அரச உளநல மருத்துவரான டாக்டர் ஜூடி ரமேஷ் ஜெயக்குமார்.
நமது கிழக்கிலங்கை செய்தியாளர் உதயகுமார். செய்தியரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் போரினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வாழ்க்கை மற்றும் புனர்வாழ்வுக்கு பிறகு முன்னாள் போராளிகளின் வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டுள்ள யாழ் இசை எனும் புதினம் தமிழ் இலக்கிய உலகில் தற்பொழுது பரபரப்பாக பேசப்படுகிறது என்று கூறுகின்றார் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். அவர் வழங்கும் கூடுதல் தகவல்களை இப்பொழுது கேட்கலாம்.
இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து 7 years போகின்றன. இந்த நிலையில் போருக்கு பின்னரான வாழ்க்கை பற்றி பேசுகின்ற பல இலக்கிய படைப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் முன்னாள் போராளிகளான பெண்களின் வாழ்க்கையை வெளிப்படுத்தும் வகையில் வெளிவந்துள்ள யாழ் இசை என்ற நாவல் இலக்கிய உலகில் பலருடைய கவனத்தையும் ஈர்த்திருப்பதுடன் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த நாவலை எழுதிய ஆசிரியர் சிவலிங்கம் ஆரூரன், சிவ ஆரூரன் அவர்கள் ஒரு பொறியியல் பட்டதாரி. தமிழ் அரசியல் கைதியாக சிறையில் இருக்கின்ற அவர் சிறைச்சாலையில் இருந்தவரை இந்த நாவலை எழுதியிருக்கின்றார். இது யாழ்ப்பாணத்தில் வெளியிடப்பட்ட இந்த நாவல் குறித்து வவுனியாவில் உள்ள தேசிய கல்வியியல் கல்லூரியின் மூத்த விரிவுரையாளரும் படைப்பாளியும் திறனாய்வாளருமாகிய நடராஜா பார்த்திபன் அவர்களுடன் உரையாடினேன்.
அண்மை காலத்திலே நான் வாசித்த நாவல்களிலே மிகவும் எனக்கு பிடித்த நாவல் என்று கூற விரும்புகின்றேன். இந்த நாவலை வாசித்து முடியும் வரைக்கும் அந்த விறுவிறுப்பான மொழிநடை, எளிமையான தமிழ், இலகுவான புரிந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் யாவும் என்னை மிகவும் கவர்ந்தன. யாழிசை ஒரு தரமான தமிழ் நாவலாக என்னால் உணரப்படுகின்றது. இந்த நாவலிலும் சிவ ஆரூரன் நல்ல படிப்பினை ஊட்டும் சம்பவத்தை கருப்பொருளாக கொண்டிருக்கின்றார்.
அதைவிட இந்த நாவலில் வேறு என்ன விசேஷம் நீங்கள் பார்க்குறீங்க?
போருக்கு பின்னான எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு பாரம்பரிய பின்னணியை அதன் போக்கை பதிவு செய்ய வேண்டிய கடப்பாடு ஒவ்வொரு எழுத்தாளனுக்கும் இருக்கின்றது. அண்மைக்கால நாவல்கள் அவ்வாறான பதிவுகளை பெரும்பாலும் மேற்கொள்ளாத விடத்து சிவ ஆரூரன் யாழிசை என்ற இந்த நாவலிலே போருக்கு பின்னான சமூக மாந்தர்களையும் அவருடைய சமூக வாழ்க்கையையும் தத்ரூபமாக எடுத்து காட்டியிருக்கின்றார். ஒரு ஆசிரியராக இருந்து வன்னிப்பிறப்பில் யுத்த காலத்தில் பணியாற்றி அதன் பின்னும் அந்த மண்ணிலே பணியாற்றி அங்குள்ள மக்களுடன் வாழும்போது வருகின்ற சில பிரச்சனைகளை மையப்படுத்தி அந்த பிரச்சனைக்கு சுமூகமான ஆனால் யதார்த்தத்தில் சிலவுகளை பொருத்தமில்லாத போதும் எல்லோரும் விரும்புகின்ற தீர்வை அதில் உள்ள பாத்திரங்கள் ஒவ்வொருவருமே வைப்பதாக செயற்படுத்துவதாக காட்டும் பொழுது கட்டாயம் இந்த நாவல் இந்த சமூகத்தின் குறுக்குவட்டுமுக தோற்றமாக அமைய வேண்டும் என்பதோடு எங்களுடைய மக்கள் இவ்வாறு வாழ்ந்தால்தான் எங்களது சமூகத்தில் உள்ள இன்னல்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் துடைக்கப்படும் என்பதை இந்த நாவலினூடாக மிக சிறப்பாக காட்டியிருக்கின்றார்.
நீங்கள் வந்து அந்த நாவலில் வருகின்ற கதாநாயகனை பற்றி சொன்னீங்க, கதாநாயகி யார்?
கதாநாயகி மாதவி முன்னாள் போராளியாகவும் போராட்ட முடிவிலே அவரும் இராணுவமயப்படுத்தப்பட்டு தன்னுடைய புனர்வாழ்விற்கு பின் தன்னுடைய குடும்பத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். போராட்டத்தின் பொழுது அவர் எவ்வளவு முன்மாதிரியாக இருந்து உதவிகளை செய்தாரோ அதே போன்ற உதவிகளை இந்த நாவலில் பல இடங்களிலே அவர் செய்வதாக நாவலாசிரியர் காட்டியிருப்பது அந்த போராளி போராட்ட காலத்தில் மாத்திரமல்ல அதன் பின்பும் சமூக பற்றுடன் உதவும் மனப்பாங்கு கொண்டவராக நாவல் முழுவதிலுமே ஊடாட்டம் செய்திருக்கின்றார்.
முன்னாள் போராளி என்று சொன்னீங்க, அப்ப சமூகத்தில் இணைக்கப்பட்ட பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறது?
முன்னாள் போராளிகள் குறிப்பாக பெண்கள் அதே கௌரவத்துடன் நடத்தப்படுகின்றார்களா என்ற கேள்வி எழுகின்றது. ஏனென்றால் போராட்ட காலத்திலே அந்த பெண்களுக்கு குறிப்பாக போராளிகளுக்கு இருந்த அந்த கௌரவம் அந்த மரியாதையை எம் சமூகம் என்று வழங்க தவறிவிட்டது. அதேவேளை இந்த கதாநாயகம் தன்னுடைய சமூகத்திலே தான் படுகின்ற துன்பங்களையும் தன்னுடைய வாழ்க்கை கஷ்டங்களையும் இந்த கதையினூடாக நாவலாசிரியர் காட்டும் பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களின் வாழ்க்கையையும் இது ஒரு குறியீடாக எடுத்து காட்டுகின்றதை நாங்கள் மறக்க முடியாது. பல பிரச்சனைகளுக்கு முகத்தால் பல சவால்களுக்கு முகந்தால் சமூகத்துக்குள்ளும் வீட்டுக்குள்ளும் பல அழுத்தங்களுக்குள் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த அழுத்தங்களுக்குள்ளும் அவள் தன்னை ஒரு நிதானமான ஒரு சமூகத்துக்கு பொருத்தமான பெண்ணாக மாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்பதை இந்த நாவலாசிரியர் காட்டுவதற்கு உண்மையிலேயே இந்த நாவலாசிரியர் இந்த மாதவி என்ற பாத்திரத்தை மிகவும் உச்ச நிலையில் வைத்து வாசகருக்கு விளக்கியிருக்கின்றார்.
சரி, நீங்க சொல்ற மாதிரி இந்த நாவல் வந்து நகர்ந்து போகிறது, அதே நேரத்தில் இந்த பாத்திர படைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க?
எழுத்தாளர் சொன்னது போல இதிகாசங்களையும் அந்நிய நாட்டு இலக்கியங்களையும் படித்துவிட்டு அவற்றை வாயார புகழ்ந்து நிற்கும் மாந்தரிடையில் மண்ணின் மைந்தர்களையும் வெளிப்படுத்துகின்றேன் என்ற வகையிலே எங்களுடைய மண்ணின் மைந்தர்களை அவர்களை தத்ரூபமாக அவருடைய யதார்த்தமான வாழ்வியலை அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை மையப்படுத்தி நாவலை வளர்த்து செல்லும் பொழுது எங்கள் மத்தியிலே எங்கள் மனதிலே ஒரு தாக்கம் ஏற்படுகின்றது. இவ்வாறான நிலையிலே நாங்கள் என்ன மாதிரி நடந்து கொள்ள வேண்டும், வாசகராகிய நாங்கள் என்ன நிலையிலே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு இந்த சமூகத்தை மேம்பாடு செய்ய வேண்டும் போன்ற எண்ணத்தை எங்கள் மனதிலே வளர்த்து நிற்கின்றார்
என்றார் பார்த்திபன் அவர்கள்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்ததாக தமிழக செய்திகள். அஇஅதிமுகவிலிருந்து அண்மையில் நீக்கப்பட்ட நிலையில் தமது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த பழ கருப்பையாவின் வீடு நேற்று இரவு தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் முரளிதரன்.
தமிழ்நாட்டின் ஆளும் கட்சியான அதிமுகவிலிருந்து சமீபத்தில் நீக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பழ கருப்பையாவின் வீட்டின் மீது நேற்று நள்ளிரவில் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதற்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் அமைந்திருக்கும் பழ கருப்பையாவின் வீட்டின் மீது வெள்ளிக்கிழமையன்று இரவு 11 மணி அளவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. 3 சக்கர வாகனத்தில் வந்த சிலர் வீட்டின் மீதும் கதவுகளின் மீதும் கற்களை எரிந்ததாகவும் காரின் கண்ணாடிகளை உடைத்ததாகவும் பழ கருப்பையா பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
இரவு 11 மணிக்கு நடந்தது. கற்களை வீசி தாக்கினார்கள், பிறகு காரை உடைத்தார்கள், எவ்வளவு கதவின் மீது கல் எறிந்தார்கள். போலீஸுக்கு உடனே நான் எமர்ஜென்சிக்கு சொல்லி ஒரு கொஞ்சம் சில நிமிடங்களில் வந்து விட்டார். பிறகு 3 பேரை பிடித்து வைத்திருப்பதாக சொன்னார்கள். இது போன்ற செயல்களை எல்லாம் செய்தால் அம்மாவின் கவனத்தை ஈர்க்கலாம் என்று அதிமுக கட்சிக்காரன் செய்கிற போது இது கண்டனத்திற்குரியது, தண்டனைக்குரியது என்பதை அமைச்சு காட்டினால், அரசு காட்டினால் பிறகு இது போன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். முதலமைச்சருக்கு மட்டும் 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது. அவர் மட்டும் பாதுகாப்பு இல்லாமல் செல்ல முடியாத ஒரு நாட்டில் சாதாரண குடிமகன் இயற்கையாக பெறுகின்ற பாதுகாப்பை பெற வேண்டாமா?
இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் ராதாகிருஷ்ணன், அருண், ராமு என்ற 3 பேரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவத்தை அடுத்து அரசியல் கட்சித் தலைவர்கள் பழ கருப்பையாவை நேரில் சந்தித்து விசாரித்து வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு திமுக தலைவர் கருணாநிதி, தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் இளங்கோவன் உள்ளிட்ட தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். வேலூர் தமிழ்ச்சங்க கூட்டத்தில் தான் கலந்து கொள்வதாக இருந்த நிலையில் கொலை மிரட்டல் வந்த காரணத்தால் அங்கும் செல்ல முடியவில்லை என்று பழ கருப்பையா கூறினார். துக்ளக் வார இதழின் ஆண்டு விழாவில் தற்போதைய தமிழக அரசை விமர்சித்து பேசியதை அடுத்து அவரை அதிமுகவிலிருந்து நீக்குவதாக ஜெயலலிதா அறிவித்தார். இதையடுத்து தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக பழ கருப்பையா தெரிவித்தார். தொடர்ந்து தமிழக அரசையும் ஜெயலலிதாவையும் விமர்சித்து ஊடகங்களிடம் பழ கருப்பையா பேசி வந்த நிலையில் இந்த தாக்குதல் சம்பவம் நடந்துள்ளது.
இதனிடையே தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் SVS இயற்கை மருத்துவக் கல்லூரி சர்ச்சையில் சிக்கியுள்ள நிலையில் அங்கு கல்வி பயின்று வந்தவர்களை அரச கல்லூரிகளுக்கு மாற்றி தமிழக அரசு இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்தும் மீண்டும் முரளிதரன்.
3 மாணவிகள் மர்மமான முறையில் மரணமடைந்ததால் சர்ச்சைக்குள்ளாகியிருக்கும் SVS கல்லூரியில் யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் அரசின் யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரிக்கு மாற்றப்படுவார்கள் என தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் இன்று விடுத்திருக்கும் அறிக்கையில் SVS ஹோமியோபதி கல்லூரியில் படிக்கும் மாணவர்களை பொறுத்தவரை மத்திய அரசின் அனுமதியை பெற்று அவர்கள் பிற ஹோமியோபதி கல்லூரிகளுக்கு மாற்றப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளார். மூன்று மாணவிகள் இறந்து போனது தொடர்பான வழக்கு தற்போது மாநில குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறைக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் இந்த இரு கல்லூரிகளுக்குமே முந்தைய திமுக ஆட்சியின் போதுதான் அனுமதி அளிக்கப்பட்டதாகவும் ஜெயலலிதா கூறியிருக்கிறார். ஹோமியோபதி கல்லூரிக்கு மத்திய அரசின் அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அக்கல்லூரி நீதிமன்றத்தை நாடி அனுமதியை பெற்றதாகவும் ஜெயலலிதா கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியை அடுத்துள்ள பங்காரத்தில் இருக்கும் SVS யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் படித்த மூன்று மாணவிகள் அக்கல்லூரிக்கு அருகில் இருந்த கிணற்றில் கடந்த சனிக்கிழமையன்று சடலமாக மீட்கப்பட்டனர். இதையடுத்து அந்த கல்லூரி மூடி சீல் வைக்கப்பட்டது.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள். அடுத்ததாக பன்னாட்டு செய்தி ஒன்றினை பார்ப்போம். ஃபின்லாந்தில் குடியேற வருபவர்களுக்கான சில வழிகாட்டல்கள் மற்றும் கற்கைகளை அந்நாட்டு அரசு முன்னெடுத்துள்ளது. குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வெவ்வேறு கலாச்சார பின்னணிகளுடன் அங்கு வருபவர்கள் உள்நாட்டு கலாச்சாரம் மற்றும் விழுமியங்களை உள்வாங்கிக் கொள்ளும் நோக்கிலேயே இந்த கற்கை நெறிமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஃபின்லாந்தின் அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்த BBCயின் செய்திக்குறிப்பு தமிழில் பிரதீபன் புனிதசீலன்.
ஃபின்லாந்தில் குடியேறிகளாக வந்துள்ளவர்களுக்கு தமது மொழி, கலாச்சாரம் மற்றும் விழுமியங்களையும் கற்றுக் கொடுப்பதுடன் சமுதாயத்தில் பெண்களின் முக்கியத்துவம் பற்றிய புரிந்துணர்வுகளையும் உளவியல் வழிகாட்டல்களையும் வழங்கும் முயற்சியில் ஃபின்லாந்து அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது. நாட்டில் பாலியல் ரீதியான தாக்குதல்கள் அதிகரிக்கலாம் என்ற அச்சம் மேலோங்கியிருக்கும் நிலையில் நாகரிகத்தில் முன்னேற்றமடைந்துள்ள தமது நாட்டில் மிகவும் பழமையான கலாச்சார பின்னணியிலிருந்து வந்த குடியேறிகள் தமது வாழ்க்கையை எவ்வாறு முன்னெடுத்துச் செல்வது என்ற விழிப்புணர்வு இன்றியமையாததாகும் என ஃபின்லாந்து அரசு கருதுகிறது. குடியேறிகளாக வருபவர்கள் ஐரோப்பாவின் நவீன கலாச்சாரத்திற்கு எவ்வாறு முகம் கொடுப்பது என்ற அறிவு புகட்டும் முயற்சியாகவே இது முன்னெடுக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு மாத்திரம் 32,000 அதிகமான குடியேறிகள் ஃபின்லாந்திற்கு வந்துள்ளனர். இதில் பெரும்பான்மையானோர் ஈராக் மற்றும் சோமாலியா ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்களாவர். ஃபின்லாந்து உள்துறை அமைச்சகம் மற்றும் அந்த நாட்டு காவல்துறையின் அறிவுரையின் கீழ் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கு இந்த வகுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஃபின்லாந்தின் காட்டுப்பகுதியொன்றிலுள்ள ராஸ்புரி எனும் இடத்தில் இருக்கும் அகதிகளை வரவேற்கும் மையம் ஒன்றில் புதிதாக நாட்டினுள் வந்துள்ள அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கு இவ்வாறான வகுப்பு ஒன்று நடைபெறுகின்றது. ஆண்களுக்கு சமமான அனைத்து உரிமைகளும் பெண்களுக்கும் உண்டு போன்ற ஃபின்லாந்தின் கலாச்சாரத்தை உதாரணங்களுடன் சுட்டிக்காட்டி வகுப்பை நடத்தியவர் தெளிவுபடுத்தினார் என அங்கு சென்று அந்த வகுப்பை கவனித்த BBCயின் செய்தியாளர் தெரிவித்தார்.
You can't buy a wife. A woman will only be your wife if she wants to be. Because here, women are men's equals.
அவர்களுக்கான வகுப்பை முன்னெடுத்த ஆசிரியை, ஃபின்லாந்தில் அனைவருக்கும் சுதந்திரம் இருக்கிறது, பெண்ணுடன் நீங்கள் இரவு களியாட்டங்களுக்கு செல்ல முடியும், குட்டை பாவாடையுடன் வரும் அந்த பெண் உங்களுடன் மிக நெருக்கமாக நடனமாடினால் அது அவள் உங்களுடன் பாலியல் உறவு கொள்ள விரும்புகிறாள் என்பது பொருள் அல்ல என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என தெரிவித்தார். குடியேறிகளுக்கான அந்த வகுப்பில் ஒரு பால் உறவு பற்றிய விழிப்புணர்வும் வழங்கப்பட்டது. அந்த விடயம் குறித்து பேசும்போது இஸ்லாமிய கலாச்சார பின்னணியிலிருந்து வந்திருந்த குடியேறிகள் தர்மசங்கடமாக இருந்ததையும் காண முடிந்ததாக அங்கு சென்றிருந்த BBCயின் செய்தியாளர் தெரிவித்தார்.
Johanna turns her attention to homosexuality. And the Iraqi men on the back row.
சோமாலியாவில் ஒரு பெண்ணுடன் பாலியல் ரீதியாக நெருக்கமாக இருந்தால் அவர் கொல்லப்படுவார் என தெரிவித்த வகுப்பில் கலந்து கொண்டிருந்த சோமாலிய அகதி தஞ்ச கோரிக்கையாளர் ஒருவர் இந்த நாட்டின் கலாச்சாரம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது நிறையவே இருக்கிறது எனவும் தெரிவித்தார். ஃபின்லாந்தில் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்கள் மூவர் பாலியல் வல்லுறவு குற்றத்தில் ஈடுபட்டிருந்ததுடன் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது கொலோன் மற்றும் ஸ்டாக்ஹோம் போன்ற நகரங்களில் பெண்கள் மீது குற்றக்கும்பல் முன்னெடுத்த பாலியல் தாக்குதல்களை போன்ற மோசமான சம்பவங்களை ஃபின்லாந்தும் எதிர்கொண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அகதிகளின் வருகையை சமாளிக்க முடியாமல் ஐரோப்பா திண்டாடிக் கொண்டிருக்கும் நிலையில் உள்நாட்டில் முறைகேடுகள் மற்றும் பெண்கள் மீதான துஷ்பிரயோகங்களை கட்டுப்பாட்டினுள் கொண்டுவர ஐரோப்பிய நாடுகள் பிரயத்தனங்களை முன்னெடுத்து வருகின்றன.
BBCயின் செய்திக்குறிப்பினை தமிழில் தந்தவர் பிரதீபன் புனிதசீலன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம், பங்கேற்பு LR ஜெகதீசன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நம்முடன் கடித கொத்துக்களோடு காத்திருக்கிறார் சங்கீதா ராஜன். சங்கீதா, கடிதங்களுக்கு செல்லலாமே.
இலங்கையில் இறுதிக்கட்ட போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல் குறித்த விசாரணை தொடர்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் மாறுபட்ட கருத்துக்களை தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி குறித்து முகநூலில் பல நேயர்கள் தமது கருத்துக்களை எழுதியுள்ளார்கள். சிந்துஜா என்னும் நேயர், சுதந்திர கட்சியின் பிளவை காப்பாற்றுவதற்காக மைத்ரி இனவாதிகளுடன் ஒட்டிக் கொள்கிறார், மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் கூட்டணி வெகு விரைவில் உடையப் போகிறது என்று எழுதியுள்ளார்.
விழுப்புரம் மாணவிகள் உயிரிழந்தது குறித்து BBC தமிழோசை வெளியிட்ட அந்த குறிப்பிட்ட கல்லூரியின் முன்னாள் மாணவியின் செவ்வி பற்றி நூற்றுக்கணக்கான நேயர்கள் கருத்துக்களை எழுதியிருக்கிறார்கள். அதில் கருத்தை எழுதியிருக்கும் சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம் நேயர், மாநில அரசு வழியாக இந்த கல்லூரிக்குள் சேர்ந்த பிறகு இதற்கான பொறுப்பை ஏற்க வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் இருப்பதாக எழுதியிருக்கிறார். அந்த பொறுப்பை மாநில அரசு சரியாக நிறைவேற்றியிருக்கிறதா என்பது தெரியவில்லை என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார்.
அதிமுகவின் துறைமுகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரான பழ கருப்பையா அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அறிவித்துள்ளமை குறித்த செய்தி பற்றி எழுதியுள்ள ஜேசுராஜா தாமஸ் பரிமளம் என்னும் நேயர், இது ரொம்ப லேட்டு, நாங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இதை எதிர்பார்த்தோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.
இதே செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கும் சூப்பர் மாரி என்று தனது பெயரை குறித்திருக்கும் நேயர், அம்மாவுக்கு ஆராதனை செய்யும் பொழுது வாய் குழறி ஏதாவது உளறி வைத்திருப்பார்கள், இதனால்தான் இந்த தண்டனை என்று விமர்சித்திருக்கிறார்.
வேலூரிலிருந்து கடிதம் எழுதியிருக்கும் மூர்த்தி என்னும் நேயர், ஆபாச பாடல் விவகாரத்தில் சிம்பு அனிருத் இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் ஆலோசனை வழங்கிய உயர்நீதிமன்ற தகவல்கள் கேட்டேன். இதுவரை தமிழக மண்ணில் ஏராளமான ஆபாச பாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. அப்போதெல்லாம் மௌனம் சாதித்த மாதர் சங்கத்தினர் அனிருத் சிம்பு இவர்களின் தூக்கத்தை கெடுக்கிற அளவுக்கு போனது வேடிக்கையே என்று எழுதியிருக்கிறார்.
திருச்சியில் தௌஹீத் ஜமாத் அமைப்பு நடத்தவிருக்கும் ஷிர்க் ஒழிப்பு மாநாடு குறித்த இரண்டு செவ்விகள் குறித்த கடிதங்களும் ஏராளம் வந்திருக்கின்றன, கருத்துக்களும் வந்திருக்கின்றன. இது குறித்து திருச்சியில் இருந்து எழுதியிருக்கும் நஜ்முல் ஆரிஃபன் என்னும் நேயர், சுன்னத் ஜமாத் செயலாளர் சுலைமான் மன்பை ஷிர்க் மாநாட்டிற்கு தடை செய்ய வேண்டும் என்று கூறி உயர்நீதிமன்றம் சென்றது செயல் சரியான செயல் அல்ல. தௌஹீத் ஜமாத் மாநில தலைவர் பக்கீர் முகமது கூறியது போல அல்லாவுக்கு நிகராக யாரையும் வழிபாடு செய்யக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது தர்காக்களுக்கு சென்று வழிபடுவது நபிகள் நாயகத்தின் கட்டளையை மீறிய செயலாகும். இந்த தவறுதலை செய்யக்கூடாது என்பதே ஷிர்க் மாநாட்டின் முக்கிய நோக்கம் என்று எழுதியிருக்கிறார்.
இதே செய்தி தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள திலாவர் என்னும் நேயர், தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய கனிவான கவனத்திற்கு இன்று தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடும் விதமாகவும் சகோதரர்களாக பழகும் இந்து முஸ்லிம்களுக்குள் பிரிவினையை தூண்டி கலவரம் உண்டாக்கவும் துடிக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை தடை செய்யவும், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நடத்தும் மாநாட்டுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுத்து தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் என்று எழுதியிருக்கிறார்.
பெரிய வளையம் நேயர் கி ரவிச்சந்திரன் எழுதியிருக்கும் கடிதத்தில், ஜனவரி 22ஆம் தேதியன்று தந்தி தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான சங்கீதா வழங்கிய உலக செய்திகள் பார்த்தேன். இதில் இலங்கையில் நடந்த போரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நீதி விசாரணை நடத்த வேண்டுமென்றால் உண்மையான விசாரணைக்கு வெளிநாட்டு நீதிபதிகள் இருந்தால் மட்டுமே அங்குள்ள மக்களுக்கு நல்லதொரு முடிவு கிடைக்கும். வழங்கிய பிபிசி தமிழோசைக்கும் தந்தி தொலைக்காட்சிக்கும் நன்றி மற்றும் பாராட்டுக்கள் என்று எழுதியிருக்கிறார்.
ராமேஸ்வரம் நேயர் பாலசுப்ரமணியம் எழுதியிருக்கும் கடிதத்தில், புதிதாக கண்டறிந்த தனிமங்கள் பற்றிய அறிவியல் செய்திகள் ஆர்வம் தந்தன. இதுவரை கண்டறியப்பட்டுள்ள 113 தனிமங்களுடன் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட 4 தனிமங்கள் பற்றியும் ரஷ்ய அமெரிக்க விஞ்ஞானிகள் பற்றியும் வெளியான செய்திகள் பெருமகிழ்ச்சி தந்தன. மனித குலம் மாண்புற அறிவியல் ஆற்றும் அரும்பணிகள் பாதுகாத்து பயன்பெறத்தக்கது என்று சொன்னால் அது மிகையல்ல என்று எழுதியிருக்கிறார்.
மதுரையிலிருந்து கடிதம் எழுதியிருக்கும் ஷோ சண்முகசுந்தரம் என்னும் நேயர், ஞாயிறுதோறும் ஒலிபரப்பாக துவங்கியிருக்கும் ஈழத்து பாடல்கள் என்னும் தொகுப்பு மிகவும் ரசிக்கும்படி இருக்கிறது. அழிவின் விளிம்பில் மரபு இசை மற்றும் பாடல்களுக்கு புத்துயிர் கொடுத்து வரும் பிபிசி தமிழோசையை நீவிர் வாழ்க பல்லாண்டு, உமது செயல்கள் தொடர என்று பாராட்டுகிறேன் என்று எழுதியிருக்கிறார்.
நாமக்கல் மாவட்டத்திலிருந்து கடிதம் எழுதியிருக்கும் சிவகுமார் என்னும் நேயர், மத்திய அரசு பணிகளில் இடஒதுக்கீடு முறையில் 27% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட சமூகத்திற்கு வழங்கியிருந்தும் அது நிறைவு செய்யப்படவில்லை எனவும், 27% இடஒதுக்கீடு முறையில் பிற்படுத்தப்பட்ட மக்களின் மத்திய அரசு பதிவுகளில் இடம்பெற்றிருப்பவர்கள் வெறும் 12% என்றும் ஆய்வறிக்கையில் தெரிவித்துள்ளார்கள். மண்டல கமிஷன் அறிக்கை அமலுக்கு வந்து 20 ஆண்டுகளுக்கு நெருக்கமான நிலையில் இன்னும் 27% இடஒதுக்கீடு முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என்பதும், அதில் 12% பயன்பெற்றிருக்கிறார்கள் என்ற ஆய்வறிக்கை என்பது இடஒதுக்கீடு முறைகளுக்கே கேள்விக்குறியான விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. இடஒதுக்கீடு முறையில் ஏற்படும் எல்லா பிரச்சனைகளையும் உடனே தீர்வு காண விரும்புகிறேன் என்று எழுதியிருக்கிறார்.
நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரமும் இதே நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்க வருகிறோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேரம் கேட்டீர்கள். பங்கேற்பு எல் ஆர் ஜெகதீசன் மற்றும் சங்கீதா. இனி தலைப்புச் செய்திகள்.
சிரியாவில் முற்றுகையிடப்பட்டுள்ள மதாயா நகருக்கு உதவி தொடரணி நுழைய 2 வாரங்களுக்கு முன்பு அனுமதி வழங்கப்பட்டதிலிருந்து இதுவரை 16க்கும் அதிகமானோர் பட்டினியால் இறந்துள்ளதாக மருத்துவ தொண்டு நிறுவனமான MSF தெரிவித்துள்ளது. ஏஜியன் கடலை கடந்து கிரேக்கத்துக்கு வர முயற்சித்த குடியேறிகளில் பல குழந்தைகள் அடங்கலாக குறைந்தது 39 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக துருக்கி ஊடகங்கள் கூறுகின்றன.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.